பரம்பூர் அலசல் நினைத்து பார்ப்போமா? ஒரு சமயம் புத்தர் மதம் என்ற பெயரில் அக்காலத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளை சாடிக்கொண்டிருந்தார். அவரது அந்த போதனையை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவனுக்கு கடும் கோபம் வந்தது. ஏனெனில் அவன் நீண்ட காலமாக மூட நம்பிக்கைகளில் மூழ்கி கிடப்பவன். அவன் எழுந்து புத்தரின் முகத்தில் காரி உமிழ்ந்தான். புத்தர் சிரித்தபடி, அவ்வளவுதானா, இல்லை சொல்வதற்கு வேறு எதுவும் இருக்கின்றதா என்று கேட்டார். துப்பியவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. புத்தர் இப்படி கேட்பார் என அவன் எதிர்பார்க்கவே இல்லை. உடனே அங்கிருந்து அவன் போய்விட்டான். அவனுக்கு இரவு முழுவதும் தூக்கமே வரவில்லை. விடிந்ததும் முதல் வேலையாக புத்தரிடம் சென்று அவர் காலில் விழுந்து, ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவன் கண்ணீர் வடித்தான். அதற்கு புத்தர், உன்னை யார் மன்னிப்பார்கள் என்று கேட்டார். அதற்கு அவன், ஐயா, நீங்கள்தான் என்னை மன்னிக்க வேண்டும். நேற்று உங்கள் முகத்தில் காரி துப்பியவன் நான்தான் என்று சொன்னான். அப்போது புத்தர், நீ யார் மீது துப்பினாயோ அவர் இப்போது இல்லை, துப்பியவனும் இப்போது இல்லை. இருவரும் நேற்றே இறந்து போனார்கள். நீயும் புது மனிதர், நானும் புது மனிதர். அப்படி இருக்க நீ யாரிடம் மன்னிப்பு கேட்பாய்? நான் யாரை மன்னிப்பேன்? அது நடக்காத காரியம் என்றார்.
ஆம், ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் மனிதர் மாறி வருகின்றனர். காலையில் ஒரு மனநிலையோடு இருக்கும் மனிதர் மாலையில் வேறு ஒரு மனநிலைக்கு மாறிவிடுகின்றனர். காலம் என்ற நதி நிற்காமல் ஓடிக்கொண்டிருப்பது போல மனிதரும் கணம்தோறும் மாறிக்கொண்டே இருக்கின்றனர். மனிதரது இரத்தமும் அணுக்களும் எண்ணங்களுமே மாறிக்கொண்டுதான் இருக்கின்றன. மாற்றம் காணும் இவ்வாழ்வில் சில நினைவுகள் மட்டும் மனிதர் மனதில் நிரந்தரமாக தங்கிவிடுகின்றன. சில நினைவுகள் அவ்வப்போது வந்து போகின்றன. நினைக்க வேண்டிய சில நினைவுகள் நினைவுக்கு வராமலேயே போய்விடுகின்றன. சொந்தங்களிலும் நெருங்கிய உறவுகள் மத்தியிலும் நிகழும் நிகழ்வுகள் மனிதருக்கு அவ்வளவு எளிதில் மறந்து போவதில்லை. ஆனால் தனது வாழ்வை பாதிக்காத பொதுவான நிகழ்வுகள் குறித்த நினைவுகள் பலருக்கு எளிதில் மறந்து
போகின்றன.
கடந்த புதன்கிழமையன்று பங்களாதேஷில் 8-மாடி கட்டிடம் ஒன்று இடிந்ததில் 300+ அதிகமானோர் இறந்துள்ளனர். 15 பேர் உயிரோடு மீட்கப்பட்டுள்ளனர். 100+ இன்னும் காணவில்லை. இன்னும் யாரும் உயிரோடு இருப்பார்கள் என்ற நம்பிக்கை போய்விட்டது என இந்த திங்கள் செய்தி கூறுகின்றது. இந்த கோர விபத்து எத்தனை பேருக்கு இன்னும் நினைவில் இருக்கின்றது? இதுபோல் நமது பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை நினைத்து அவர்களுக்கு உதவிகளை செய்வதற்கு எத்தனை பேர் முன்வருகின்றோம்?
இருந்த போதிலும் பல அன்னை தெரேசாக்கள் உலகில் துன்புறும் பலரை மறக்காமல் நினைவில் வைத்து அவர்களுக்காக ஜெபிக்கின்றனர், அவர்களுக்கு உதவிகளை செய்கின்றனர். சமுதாயத்தில் மனிதம் மலர தூண்டுதலாக இருக்கின்றனர். பங்களாதேஷின் டாக்காவை அடுத்த சவார் பகுதியில் 2 ஆடை தயாரிப்பு தொழிற்சாலைகள் இயங்கி வந்த ராணா பிளாட்ஸா என்ற 8-மாடி கட்டிடம் இடிந்ததில் அங்கு பணியில் இருந்த ஆயிரக்கணக்கானோர் கட்டிட இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். இக்கட்டிட விபத்தில் பலியானவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களுக்காக தன்னோடு சேர்ந்து ஜெபிக்குமாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் இச்சனிக்கிழமை என்று கேட்டிருந்தார். இஞ்ஞாயிறு நண்பகலில் வத்திக்கான் பேதுரு வளாகத்தில் இருந்த 100,000+ மேற்பட்ட மக்களுக்கு அலேலியா வாழ்த்துளி உரை வழங்கிய பின்னர் பங்களாதேஷ் விபத்தில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆறுதலையும் ஜெபத்தையும் தெரிவித்தார். அதோடு தொழிலாளரின் மாண்பும் பாதுகாப்பும் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கு மிக உறுதியுடன் அழைப்பு விடுப்பதாகவும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
இன் குவெஸ்டோ மொமெண்டோ ஸ்பெஷாலே டெசிடரோ எலெவாரே உனா பிரகியேரா பெர் லெ நுமெரோசே விட்டிமெ கவுசாத்தே டால் ட்ராஜிகோ க்ரோல்லோ டி உனா ஃபாப்ரிகா இன் பங்களாதேஷ்.
தமிழ் நாளிதழ் ஒன்றில் இன் ஞாயிறன்று பிரசுரமாகியிருந்த பேசும் படம் ஒன்று நமது நினைவில் நீங்காத இடத்தை பிடித்துள்ளது. சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் நடந்த வெடிவிபத்தில் உடல் கருகி பலியான அந்த வீட்டு தலைவருக்காக அனைவரும் அழுது கொண்டிருந்தனர். ஆனால் தங்களது அப்பா இறந்துவிட்டார் என்பதை புரிந்து கொள்ளாத இரு பச்சிளம் சிறார் அங்கு நின்று பேசிக் கொண்டிருந்தனர். இத்தகைய விபத்துக்களும் இவற்றால் பாதிக்கப்படும் குடும்பங்களின் அவலங்களும் நமது நினைவை விட்டு விலகாமலேயே இருக்கின்றன. நாரணாபுரத்தில் ரத்னா பட்டாசு தொழிற்சாலை வளாகத்தின் மரத்தடியில் ஃபேன்சி ரக வெடிகள் தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தபோது வெடி உராய்வு ஏற்பட்டதில் வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் 4 பேர் உடல் கருகி பலியாகினர். 7 பேர் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிலரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது. ஞாயிறு என்பதால் சோதனைக்கு அதிகாரிகள் வர வாய்ப்பில்லை என்பதை தெரிந்து கொண்டு தொழிற்சாலையில் அளவுக்கு அதிகமானோர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாக தகவல்கள்
தெரிவிக்கின்றன. இளம் காலை கதிரை கரும்புகை வட்டம் மூடி மறைக்குதம்மா.
பட்டாசு தொழிற்சாலைகளில் வெடிவிபத்துக்கள் ஏற்பட்டு மனித உயிர்கள் பலியாவது அடிக்கடி இடம்பெறுகின்றது. உலகில் குறிப்பாக சிரியா போன்ற நாடுகளில் இடம்பெறும் ஆயுதச் சண்டைகளில் தினமும் எத்தனையோ மனித உயிர்கள் காவு கொடுக்கப்படுகின்றன. இலங்கையில் இடம்பெற்றது இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நம் நினைவில் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. இந்நேரத்தில் உலகில் வேதிய ஆயுதச் சண்டையில் பலியானவர்களை நினைவு கூறுவதற்கு நம் அனைவரையும் அழைக்கின்றது ஐக்கிய நாடுகள் நிறுவனம். ஏப்ரல் 29 இத்திங்கள் வேதிய ஆயுதங்களுக்கு பலியானவர்களை நினைவு கூறும் அனைத்துலக தினம். அனைத்துலக வேதிய ஆயுதங்கள் ஒழிப்பு ஒப்பந்தம் 1997 நடைமுறைக்கு வந்த ஏப்ரல் 29 தேதியன்று வேதிய ஆயுதங்களுக்கு பலியானவர்களை நினைவு கூறும் அனைத்துலக தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. இத்திங்களன்று கடைபிடிக்கப்பட்ட இந்நாளுக்கென செய்தி வெளியிட்டுள்ள ஐநா பொதுச்செயலர் பான்கிமூன், வேதிய ஆயுதங்களுக்கு பலியானவர்களை இந்நாளில் நினைவு கூறுவோம் என்றும், வேதிய ஆயுத அச்சுறுத்தலிலிருந்து வருங்கால தலைமுறைகளை விடுவிப்பதற்கு ஆவண செய்வோம் என்றும் கேட்டுள்ளார். பெரும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களுடன் வேதிய ஆயுதங்களும் உலகில் ஒழிக்கப்படுவதற்கு இத்தினத்தில் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். தற்போது சிரியாவில் நடைபெற்று வரும் சண்டையில் சிரியா இராணுவமும் புரட்சிப் படைகளும் வேதிய ஆயுதங்களை பயன்படுத்துவதாக பரவலாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதனை ஆய்வு செய்வதற்கு இத்திங்களன்று ஐநா குழு ஒன்று அந்நாடு செல்வதாக பான்கிமூன் கூறியுள்ளார்.
The United Nations investigation mission is now in a position to deploy in Syria in less than 24 hours. All technical and logistical arrangements are in place. This is yet another indication of my strong commitment to investigate all possible uses of chemical weapons in Syria.
வேதிய ஆயுதங்கள் மனிதரை நேரடியாக கொல்கின்றன. விவசாயத்தை அழித்து விலங்குகள் பசியால் மடியச் செய்கின்றன. நஞ்சு ஏற்றப்பட்ட ஈட்டிகளையும் வில்களையும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் படைவீரர்கள் பயன்படுத்தியதாக இந்திய புராணங்களிலும் ஹோமரின் காவியங்களிலும் வாசிக்கின்றோம். ஏறக்குறைய கிமு 1000 சீனர்கள் போர்களில் நச்சு தாவரங்களிலிருந்து புகையை பரப்பியதாக அறிகின்றோம். வேதிய ஆயுதங்கள் ஏற்படுத்திய கடும் விளைவுகளால் நஞ்சு கலந்த குண்டுகளை இனிமேல் பயன்படுத்த மாட்டோம் என பிரான்சும் புனித ரோமை பேரரசும் 1675 ஸ்ட்ராஸ்பர்கில் கையெழுத்திட்ட போது வேதிய ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவது உலகில் தடை செய்யப்பட்டது. பின்னர் மீண்டும் 1899 மற்றும் 1907 ஹேகில் ஏற்பட்ட உடன்பாட்டின் மூலம் இந்த ஒப்பந்தம் மீண்டும் மீண்டும் கொண்டுவரப்பட்டது. ஆயினும் இது சரிவர அமல்படுத்தப்படவில்லை. முதல் உலகப் போரின் போது 100,000 மேற்பட்ட குளோரின் நச்சுவாயு தயாரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டது. இதனால் 1925 வேதிய ஆயுதங்கள் தடை குறித்த ஒப்பந்தம் மீண்டும் கொண்டுவரப்பட்டது. ஒப்பந்தம் எழுத்தில் மட்டுமே இருப்பதாகவே இக்காலத்திய செயல்பாடுகள் காட்டுகின்றன. ஏனெனில் ஐநா கணிப்புப்படி 2010 உலகில் ஏறக்குறைய 30,308 எடையுள்ள வேதிய ஆயுதங்கள் இருந்தன என தெரிகின்றது.
ஆயுதச் சண்டைகள் அதிலும் நச்சுப் பொருட்கள் கலந்த ஆயுதச் சண்டைகளினால் ஒருபோதும் அமைதியை கொண்டு வர முடியாது. சண்டைகள் அப்பாவி மக்களில் உடல் மற்றும் உள்ள ஊனங்களை நிரந்தரமாக ஏற்படுத்தி விடுகின்றன. மனித மனங்களில் கருணையும் அன்பும் மன்னிப்பும் மனிதமும் ஊற்றெடுக்காதவரை ஆயுதச் சண்டைகளும் பட்டாசாலை வெடி விபத்துக்களும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். பங்களாதேஷில் அந்த 8 கட்டிடம் பழுதாக இருக்கின்றது என்று தெரிந்தும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கு தொடர்ந்து வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றார்கள். என்ன கொடுமை இது! மனிதர் பிறர் உயிரை தன்னுயிர் போல் நினைக்காதவரை இக்கோர நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். காந்திஜி எந்த பதவியில் இல்லாவிட்டாலும் அவரது உருவம் எல்லா இந்திய பணத்தாள்களிலும் இருப்பதற்கு காரணம் அவர் தனக்காக வாழவில்லை என்பதே. தாகூர் சொன்னார், பிறரை பற்றி அன்பு இல்லாமல் சுயநலமாக வாழ்ந்து வருபவர்கள் தங்களையே சாப்பிடுகின்ற விலங்குகள் மாதிரி என்று. அன்பர்களே, வாழ்க்கை தனக்கான வியாபாரம் அல்ல, அது பிறருக்கான யாகம். எனவே துன்புறும் மக்களின் நிலைகளை மறக்காமல் நமது இதயங்களில் கருணையும் அன்பும் வற்றாமல் ஊற்றெடுக்கச் செய்வோம்.
அறிவே நமக்கு துணையென்றும் எங்கும் அமைதி தென்றல் வீசும் இந்திய தேசம் செய்வோம். ஒன்றுபட்டே சிறகடித்து பறந்திடுவோம், விழித்திடுவோம், எழுந்திடுவோம், புறப்படுவோம். அன்பே நமது வழி என்போம்,
அறிவே நமக்கு துணை என்போம்,
எங்கும் அமைதி
தென்றல் வீசும் இந்திய தேசம் செய்வோம்.
மொழி சாதி மதங்களை கடந்து விழித்தண்ணில் தேசம் வளர்ப்போம்,
மொழி சாதி மதங்களை கடந்து விழித்தண்ணில் தேசம் வளர்ப்போம். உறவின் கரவே இணைக்கே நாம்
நினைத்து பார்ப்போமா. இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.